குளமே இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய் குடி தொழுவோம் புகழ் பழியாம். இறை குளமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம். இறை குளமே எழுவோம் இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம் திருப்பலியில் இணைவோம்.
சீயோன் வாழ் மக்களே, இதோ மக்களினத்தாரை மீட்பதற்காக ஆண்டவர் வருகிறார். உங்கள் இதயங்களின் மகிழ்வில் ஆண்டவர் தமது குரலை கேட்க செய்வார்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்டருக்கும் இனிய அன்பு இறைப்பிள்ளைகளே, திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிறு திருப்பலியை நாம் இந்த நாளில் இணைந்து ஒப்பு கொடுத்து இறையருளை பெற காத்திருக்கிறோம். உலகத்தின் மீட்புக்காக தந்தையின் விருப்பத்தை ஏற்று மண்ணில் மனிதனாய் பிறந்த இயேசுவின் வரலாற்று பிறப்பு நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி நாம் நினைவு கூறுகிறோம். அது வெறுமனே ஒரு நினைவு கொண்டாட்டமாக மட்டும் இருந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தயாரிப்பு வாரங்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு முதல் வாரத்தை நம்பிக்கையின் வாரமாய் நாம் சிறப்பித்தோம், அதன் வழியில் நாம் பயணித்தோம். இந்த வாரம் அந்த நம்பிக்கை நடைபெறும் என்கிற எதிர்நோக்கோடு பயணிக்க திருச்சபை நமக்கு அழைத்து இதை எதிர்நோக்கியின் வாரமாக, ஒரு சில பேர் விசுவாசத்தின் வாரம் என்றும் சொல்லுகிறார்கள், இதை எதிர்நோக்கின் வாரமாக நாம் இந்த சிறப்பித்து இறையருளை இணைந்து பெற காத்திருக்கிறோம். இந்த ஒரு உணர்வோடு இந்த ஞாயிறு திருப்பலியில் பங்கெடுப்போம். பலவிதமான அச்சுறுத்தக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்முடைய காதுகளுக்கு பல பேர் சொல்லி கொண்டிருப்பார்கள். ஆல்பா, பீட்டா, இப்போ டெல்டா, இப்போ ஒமிக்ரான் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். எது வந்தாலும் சரி, எது எப்படி இருந்தாலும் சரி, என் இறைவன் என்னோடு இருக்கிறார், அவரே எனக்கு அடைக்கலமும் புகலிடமாக இருக்கிறார், அவர் இருக்கையில் எனக்கு ஏதும் துன்பமில்லை என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை கொண்டவர்களாக உன்னதருடைய பாதுகாப்பை இந்த வாரத்தில் நாம் சிறப்பாக பெற வேண்டி இந்த பாடலோடு இந்த திருப்பலியில் நாம் பங்கெடுத்து ஜெபிப்போம்.
ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே அடைக்கலம், நீரே என் பாதுகாப்பு, ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், ஆண்டவரே என் புகலிடம், ஆண்டவரே என் அடைக்கலம், உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு, உன்னதமானவரே நீரே என் பாதுகாப்பு, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது, தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது, செல்லும் இடங்களெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், செல்லும் இடங்களெல்லாம் தூதர்கள் காத்திடுவார், ஆண்டவரே என் புகழிடம், ஆண்டவரே என் அடைக்கலம் உன்னதமானவரே, நீரே என் பாதுகாப்பு உன்னதமானவரே, நீரே என் பாதுகாப்பு.
தீமை உன்னை அணுகாது, துன்பம் உன்னை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் என் தூதர்கள் உன்னை காத்திடுவார் என்று சொன்ன ஆண்டவர், இதோ இந்த திருவருகை காலத்தின் இரண்டாவது வாரத்தில் தான் சொன்ன வாக்கு நிறைவேறும் என்ற எதிர்நோக்கோடு பயணிக்க அழைக்கிறார். அந்த அழைப்பை நாமும் ஏற்றிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக திருவருகை காலத்தின் இரண்டாவது திரையை ஏற்றி மகிழ்வோம். ஒளியாம் கிறிஸ்து நம் உள்ளங்கள் ஏற்றப்பட்டிருக்கிறார். பகலவனை கண்ட பணி போல, ஒளியை கண்டு இருள் விலகுவது போல, நம் உள்ளத்தின் கிடக்குகளெல்லாம் அகற்றும் பொருட்டு ஆண்டவரிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானக தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாமல் இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
ஆமென்.
ஜெபிப்போமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, உம் திருமகனை எதிர்கொள்ள விரைந்து செல்வோரை உலகம் சார்ந்த செயல்கள் எவையும் தடை செய்யாமல் இருப்பனவாக, விண்ணக ஞானத்தின் படிப்பினையோ எங்களை அவரோடு தோழமை கொள்ள செய்வாராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கடவுள் உன் பேரொளியை காட்டுவார். இறைவாக்கினர் பாரூக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவார்த்தை 1-9 வரை. எருசலேமே, உன் துன்பத்துயரத்தின் ஆடைகளை களைந்துவிடு. கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள். என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உன் தலைமீது சூடிக்கொள். கடவுள் வானத்தின் கீழ் உள்ள எல்லா நாடுகளுக்கும் உன் பேரொளியை காட்டுவார். நீதியில் ஊன்றிய அமைதி, இறைப்பற்றில் ஒளிரும் மாட்சி என்னும் பெயர்களால் கடவுள் உன்னை என்றென்றும் அழைப்பார். எருசலேமே, எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். கீழ்திசையை நோக்கு. கீழ்திசை முதல் மேற்றிசை வரை உள்ள எல்லா நாடுகளிலிருந்தும் உன் மக்கள் தூயவரின் சொல்லால் ஒன்று சேர்க்கப்பட்டு கடவுள் தங்களை நினைவு கூர்ந்ததற்காக மகிழ்வதை பார். பகைவர்கள் கடத்தி சென்ற உன் மக்கள் உன்னை விட்டு பிரிந்து சென்ற பொழுது நடந்து சென்றார்கள். ஆனால் கடவுள் அவர்களை உன்னிடம் திரும்ப அழைத்து வரும் பொழுது அரியணையில் வீற்றிருக்கும் மன்னர் போல் உயர்மிகு மாட்சியுடன் அழைத்து வரப்படுவார்கள். கடவுளின் மாட்சியில் இஸ்ரேல் பாதுகாப்புடன் நடந்து வரும் பொருட்டு உயர்மலைகள் என்றென்றும் உள்ள குன்றுகள் எல்லாம் தாளவும் பள்ளத்தாக்குகள் நிரம்பவும் இவ்வாறு நிலம் முழுதும் சமமாகவும் கடவுள் கட்டளையிட்டுள்ளார். மேலும் காடுகளும் நறுமணம் வீசும் மரங்கள் அனைத்தும் கடவுளின் கட்டளையால் இஸ்ரேலுக்கு நிழல் கொடுத்தன. கடவுள் தம் ஆட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார். கர்த்தர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். சியோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றின போது நாம் ஏதோ கனவு கண்டதற்போல் இருந்தோம். அப்போது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் கழிவாரம் எழுந்தது. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டன. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெரும் மகிழ்ச்சி யூறுகின்றோம். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவரே தென்னாட்டின் வறண்ட ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலைகளை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறிவடை செய்வ. ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். விதை எடுத்து செல்லும் போது அழுகையோடு செல்கின்றார்கள், அரிகளை சுமந்து வரும்போதும் அக்களிப்போடு வருவார்கள். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல்கள் புரிந்துள்ளார், புரிந்துள்ளார்.
இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வாருங்கள். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வசனங்கள் 4-6, 8-11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு மன்றாடி வருகிறேன், ஏனெனில் தொடக்கம் முதல் இன்று வரை நீங்கள் நற்செய்தி பணியில் என்னோடு பங்கேற்று வருகிறீர்கள். உங்களுள் இத்தகைய நற்செயலை தொடங்கியவர் கிறிஸ்து இயேசுவினால் வரை அதை நிறைவுறச் செய்வார் என உறுதியாய் நம்புகிறேன். கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே பரிவுள்ளத்தோடு உங்கள் மீது எத்துணை இயக்கமாயிருக்கிறேன் என்பதற்கு கடவுளே சாட்சி. மேலும் நீங்கள் அறிவிலும் அனைத்தையும் உய்த்துணரும் பண்பிலும் மேன்மேலும் வளர்ந்து அன்பால் நிறைந்து சிறந்தவற்றையே ஏற்று செயல்படுமாறு இறைவனை வேண்டுகிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்றே இவ்வாறு செய்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்ப அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா நற்செய்தி 3வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 6 முடிய. திபேரியுஸ் சீசர் ஆட்சி செய்து வந்த 15வது ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவில் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு யுத்துரேயா திரிகோணித்து பகுதிகளுக்கும் விசாலினியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தனர். அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாய் இருந்தனர். அக்காலத்தில் சக்கரியாவின் மகன் யோவான் பாலைநிலத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். பாவ மன்னிப்பு அடைய மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோர்தான் ஆற்றை அடுத்துள்ள பகுதிகள் அனைத்திற்கும் சென்று அவர் பறைசாற்றி வந்தார். இதை பற்றி இறைவாக்கினர் எசையாவின் உரைகள் அடங்கிய நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. பாலைநிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது, ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும், மனிதர் அனைவரும் கடவுளருளும் மீட்பை காண்பர்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாஸ்திற்கும் இனிய அன்பான இறைப்பிள்ளைகளே, தொடக்க உரையில் சொன்னது போல நாம் இன்றைக்கு திருவருகை காலத்தின் 2வது வாரத்தில் எதிர்நோக்கை மையமாய் வைத்து நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்நோக்கு நிறைவு பெற, நாம் எதிர்நோக்கி இருக்கிற காரியம் நமக்கு கைகூட என்ன தேவை, அந்த எதிர்நோக்கை நமக்கு நிறைவுக்கு கொண்டு வர ஆண்டவர் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2 வாசகங்கள், 1வது வாசகம், 2வது வாசகம், ஏன் 3வது வாசகம் கூட எடுத்துக்கொள்ளலாம். அதன் அடிப்படையில் ஒரு கருத்தை நாம் இணைந்து சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். விவிலிய பகுதிகளை வாசிக்கிறேன். 1வது வாசகத்திலிருந்து, கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாய் புனைந்து கொள்ளுங்கள், என்றும் உள்ளவரின் மாட்சியை மணிமுடியாக உங்கள் தலைமீது சூடிக்கொள்ளுங்கள். 1வது வாசகத்திலிருந்து, 2வது வாசகத்திலிருந்து இந்த பகுதியை வாசிக்கிறேன். கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பெற்று கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழ்ந்து வர வேண்டுமென்று இவ்வாறு செய்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுகிறார். வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலிருந்து இந்த பகுதியை வாசிக்கிறேன். பள்ளங்களெல்லாம் நிரப்பப்படும், மலை குன்றுகளெல்லாம் தாழ்த்தப்படும், கோணலானவை நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 வாசகமுமே நம்முடைய எதிர்நோக்கு நிறைவு பெற நீதியின் மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்பை கொடுப்பதாக நான் உணர்கிறேன். அதன் அடிப்படையில் நாம் இந்த வாரத்தில் அல்லது இந்த நாளில் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன். இப்போது எங்கள் ஏரியாலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மழை இந்த வருஷம் தமிழகத்தில் பெரும்பாலும் இடத்துல நல்ல மழை. குறிப்பாக நகர்ப்புறங்கள் கூட எடுத்துக்கலாம். இப்போ நாங்கள்லாம் கிராமப்புறங்களில் இருக்கிறோம். குளம்லாம் நிறைஞ்சிருச்சு, கம்மாயெல்லாம் நிறைஞ்சிருச்சு, ஆற்றுல தண்ணியை திறந்து விட்டாங்க. அதனால் தண்ணிலாம் எல்லா பக்கமும் தண்ணி மருகி ஓடுறதுனால இளைஞர்கள் பெரியவங்க எல்லாரும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா மீன் பிடிக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் இந்த சின்ன தண்ணி ஓடி வருதுன்னா அங்கே ஒரு வலையை போட்டு அல்லது சேலைகளையே வச்சு வேட்டி கிட்டே வச்சு ஏதாவது செய்கிறாங்க, மீன் பிடிச்சிட்ருக்குறாங்க. அன்றைக்கி இப்படி தான் நான் பூசைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தேன். நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி காட்சிகள்லாம் பார்த்து. எங்கள் பகுதியிலாம் 8 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல மழை, தமிழகத்துக்கு 8 வருஷம் கழித்து நல்ல மழை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் தண்ணிலாம் கரப்புரண்டு ஓடுறதுனால இந்த ஓட்ட தண்ணிக்கு மீன் என்னவோம்னா அப்படி எதிர்நீச்சல் அடித்து குதிக்கும் பார்த்துக்கோங்க, அதை பிடிக்கிறாங்க. அப்புறம் மீன் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மீன் பிடிக்கும் போது நான் பார்த்துட்டு ஒரு சில பேர் வலை வச்சு பிடித்து கொண்டெல்லாம் இருந்தாங்க. பிடிச்சிட்டு வந்து கரையில் உட்காந்து பார்க்கும் போது ஒரு சில பேருக்கு விரக்தி, ஏன் எதிர்பார்க்குற மீன் உழுகலை, வெறும் சின்ன குஞ்சு குஞ்சு மீனாக குட்டி குட்டி மீனாக விழுகுது, ஒரு சில பேருக்கு பெரிய மீனாக வருது. இந்த குட்டி குட்டி மீனாக வர மூலம் தூக்கி வெளியே போட்டுறாங்க. என்னடா அது, நம்ம எதிர்பார்த்த ஒன்றா இருக்குது, நமக்கு ஒன்று கிடைக்கிதா இருக்குதே அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. எதிர்பார்த்தது கிடச்சிட்டா ரொம்ப சந்தோஷம், எதிர்பாராது கிடைக்காத பொழுது கொஞ்சம் மன வருத்தத்தோடு தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தாங்க. இந்த சீன் எனக்கு அப்படியே மனசில் இன்றைக்கி நிற்கிது. இன்னொரு காரியத்தை நான் ஒப்பிட்டு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் ஆல்சோ. இந்த இப்போலாம் நாங்கள் கிராமப்புறங்களில் இருக்கும் போதும் சரி நகர்ப்புறங்களையும் நீங்கள் இதை பார்க்கலாம். பஸ்ஸுக்கு நாம் காத்திருப்போம் இல்லையா, முன்னாடிலாம் போர்டு மேலே வச்சுருப்பாங்க ஊருக்கு என்ன போர்டு. இப்போலாம் வந்து பச்சை கலரில் எழுத்து சிகப்பு கலரில் எழுத்து தான் ஊர் பேர் ஓடுது. அப்போ நம்ம கிராமங்களில் நிற்கும் போது இந்த ரோட்டு வளைவுகளில் நிற்கும் போது நம்ம பஸ் ஸ்டாப்பில் நிற்போம், பஸ் ஸ்டாண்டில் இல்லை பஸ் ஸ்டாப்பில் நிற்போம். அப்போ நம்ம பஸ்ஸு எப்படா வரும்னு பார்த்துட்டே இருக்கணும். அந்த ஊர் நம்ம ஊர் தானா, நம்ம ஊர் நமக்கு தேவையான பஸ்ஸு தானா அப்படின்னு சொல்லி நம்ம சாலையை நோக்கி நம்ம என்ன செய்யணும், எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ எப்போ நம்ம பஸ்ஸு வருதோ நம்ம ஏறி போவோம்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை நம்ம பஸ்ஸு வரும்போது நம்மளோட டிக்கெட்டு காசு இல்லைன்னா நம்ம நிலைமை யோசிச்சு பாருங்கள். இந்த சினையை நான் நினச்சி பார்க்குறேன். கூட இன்னும் ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் உங்களுடைய மனசுக்கு இந்த சிந்தனையை புரிந்து கொள்வதற்கு இன்னொரு காரியம் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல்லலாம் படிக்கிற பொழுது அல்லது நாங்கள் இப்போ பள்ளிகளை வேலை செய்கிற பொழுதெல்லாம் ஆனுவல் டே அல்லது ஸ்போர்ட்ஸ் டே வைக்கும் போது சீஃப் கெஸ்ட் வருவாங்க. அந்த சீஃப் கெஸ்ட் வரும்போது ஏகப்பட்ட வண்டி வரும். ஒவ்வொரு வண்டியும் வரும்போது இதுதான் சீஃப் கெஸ்ட் வண்டியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்லாம் நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம். அந்த நிகழ்வு நான் நினச்சி பார்க்குறேன். நாம் எதிர்பார்க்கிற ஒரு நிகழ்வு நமக்கு எப்போது வரும் என்று எதிர்க்கிற பொழுது நமக்குள் ஒரு விதமான தாகம், ஒரு விதமான ஏக்கம் நமக்குள் இருக்கும் அல்லவா. அதே போல தான் ஆண்டவருடைய இந்த பிறப்பை நாம் எல்லாருமே எதிர்நோக்கி இருக்கிறோம். திருமண ஆடை அணிந்து வருபவருக்குத்தான் திருமண விருந்தில் இடம் கிடைத்தது போல இந்த எதிர்நோக்கு நமக்கு சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், நீதியை ஆடையாக அணிந்து கொள்ளுங்கள். அதுதான் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் என்று நான் நினைக்கிறேன். இதன் அடிப்படையில் இன்றைக்கு நாம் சிந்திப்போம். இந்த பாரூக் 5:1-2 இருக்க வாசனத்தை பாருங்களேன். எருசலேமே, உன் துன்ப துயரத்தின் ஆடைகளை களைந்து விடு, கடவுள் உனக்கு அருளும் மாட்சியின் பேரழகை என்றென்றும் ஆடையாக அணிந்து கொள். கடவுள் வழங்குகின்ற மாட்சியின் பேரழகை ஆடையாக அணிந்து கொள், கடவுளிடமிருந்து வரும் நீதியை ஆடையாக அணிந்து கொள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நீதியை ஆடையாக அணிந்திருக்கிறார். அவர் பிள்ளைகளாக இருக்கிற நாமும் அதே நீதியை ஆடையாக கொண்டிருக்க இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார். எங்கெல்லாம் நீதி தவறுகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் குரல் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். விவிலியத்தில் பார்க்கிற பொழுது காயினுக்கும் ஆபேலுக்கும் இடையே நடைபெற்ற அந்த நிகழ்வை பாருங்களேன். ஆபேலை காயின் கொன்று போட்டு விடுகிறான். ஆண்டவர் ஆபேலுடைய இரத்தத்தின் பொருட்டு, அவனுடைய துன்பத்தின் கூக்குரலின் இறப்பின் பொருட்டு காயினிடம் நீதி கேட்கிறார். நீ செய்தது தவறு, அதற்கான தண்டனையும் அவருக்கு சொல்லுகிறார். ஆண்டவர் நீதியின் தேவன், அதில் மாற்றுக்கருத்து என்பதே இல்லை. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பது உண்டு, மற்ற மதத்து கடவுள்களுக்கும் நம்ம கடவுளுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நம்ம எப்போதுமே கடவுளை அமைதியின் தேவனாக, இரக்கத்தின் தேவனாக, மன்னிப்பின் தேவனாக, அன்பின் தேவனாக, சமாதானத்தின் தேவனாகவே நாம் அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறோம். அதைத்தான் நாமளும் விரும்புகிறோம். ஒரு விதத்தில் நல்லதுதான், இல்லை என்று சொல்வதற்கு அல்ல. ஆனால் நீதியின் தேவனாக நம் ஆண்டவரை நாம் சொல்லி காட்டவில்லை. நம் சிலுவை நாயகன் இயேசு கூட நீதி மறுக்கப்பட்டவராகத்தான் சிலுவையில் இருக்கிறார். அவருக்கு நீதி மறுக்கப்பட்டதாக தான் சிலுவையில் இருக்கிறார். அதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கிறது. சிலுவை தான் நமக்கு அன்பின் சின்னமாக மாறி இருக்கிறது. ஒருவேளை இயேசு ஆண்டவருக்கு இப்படி ஒரு உருவகத்தை நம்ம கொடுத்துருக்கணும், என்னது ஒரு கையில் தராசை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் கத்தி வச்சு நிற்கிற மாதிரி ஒரு ஜீசஸை நம்ம பார்த்து பழகியிருந்தோம் அப்படின்னா ஒருவேளை நமக்கு பயம் வந்திருக்கும், ஐயோ கடவுள் ரொம்ப கண்டிப்பானவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இரக்கத்திற்குள் இருக்கிற அந்த கனிவை நாம் சொல்கிறோம். இரக்கத்திற்குள் இருக்கிற நீதியை நாம் பார்க்கணும். ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருப்பதனுடைய நோக்கமே அவர் நீதியின் தேவனாக இருப்பதால் தான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்வதில்லை. இந்த இந்து கடவுளுடைய தெய்வங்களை எல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, அவரெல்லாம் விகாரமான தோற்றத்தோடு அல்லது அச்சுறுத்தக்கூடிய வடிவமைப்போடு ஒரு சில கடவுள்கள்லாம் இருக்கிறார்கள். அதனால தான் என்னவோ அவர்கள்லாம் ஒரு சில நேரங்களில் பய உணர்வு, நமக்கே சில நேரத்தில் அவங்க கோயில்கள் பக்கத்தில் போகும்போது ஒரு நன்னையறியாத ஒரு பய உணர்வு அதை தோற்றத்தை பார்க்கிற பொழுது. ஆனால் நம்முடைய தெய்வங்கள், நம்முடைய தெய்வம் என்று சொல்லுகிற பொழுது நம் ஆண்டவரை பொறுத்தவரை, நம்முடைய புனிதர்களை பொறுத்தவரை அப்படி விகாரமான தோற்றங்கள் கொண்டவர்களை நாம் பெரும்பாலும் பார்ப்பதே இல்லை. அப்படி விகாரமான தோற்றமாய் நான் பார்க்கிற ஒரே ஒரு மனிதன் மிக்கேல் சம்மனஸ் மத்திரம்தான். அவர் ஒருத்தருக்கு தான் அந்த தோற்றம் இருக்கும். கையில் அப்படி ஈட்டி போல வைத்திருப்பார், அந்த கீழே வந்து ஒருவர் படுத்து கிடப்பார், நான் பார்த்துருப்போம். இதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டு பாருங்களேன், கிராமப்புறங்களில் நான் பார்க்குறேன் இல்லையா, நம்மளே நீங்களே செஞ்சுருப்பீங்க இந்த காரியங்கள்லாம். சமண சான்றவரை தொட்டு கும்பிடும்போது அந்த பேயும் தொட்டு கும்பிடுவாங்க, காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம், அதை கண்டவுடனே பயம். நான் திருச்சவன் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கல. நாம் இன்றைக்கு எதை கற்றுக்கிறோன்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா நீதியோடு இரு அப்படின்னு சொல்கிறார். பிள்ளைகளை இன்றைக்கி ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, இருக்கிறவனுக்கு ஒரு நீதி, இல்லாதவனுக்கு ஒரு நீதி. இதெல்லாம் நம்ம பார்க்குற பொழுது மனசு பொங்கும் நமக்கெல்லாம். ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்கிறது, இந்த சமூகத்தை ஆண்டவர் விரும்பினாரு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். உண்மைதான் இல்லை என்று சொல்வதற்கல்ல, இந்நிலை மாறுவதற்கு இந்த எதிர்நோக்கின் வாரத்தில் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லாதவன் என்பது ஏற்கனவே அவன் மனதிற்கு வேதனை கொடுக்கிற பொழுது, இல்லை என்பதனாலே அவன் சமூக நீதியிலிருந்து விலக்கி வைக்கப்படுகிறான் அல்லது சமூகத்தின் மைய ஓட்டத்திலிருந்து அவன் தள்ளி வைக்கப்படுகிறான் என்பது மனதிற்கு வேதனையிலும் வேதனையான ஒரு நிகழ்வு. அதை ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒரு காலமும் அதை செய்யவே கூடாது. பாரூக் 5:9 இப்படியாக சொல்கிறது பாருங்களேன், கடவுள் தன் மாட்சியின் ஒளியில் மகிழ்ச்சியோடும் தம்மிடமிருந்து வெளிப்படும் இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருகிறார். இஸ்ரேல் மக்களை அழைத்து வருகிற பொழுது அவர் நீதியோடு தான் அழைத்து வருகிறார். வழக்கமாய் சொல்லப்படுகிறது, தெளிவாக இருக்கிறது, இரக்கத்தோடும் நீதியோடும் இஸ்ரேலை அழைத்து வருகிறார். அந்த எகிப்திலிருந்து வாக்களிக்கப்பட்ட அந்த தேசத்துக்கு போறதுக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவர்களுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு நாளில் நடந்து போக வேண்டிய தூரத்தை 40 நாட்கள் நடந்து போவதற்கு காரணம் என்ன? ஒரு வாரத்தில் கடந்து செல்ல வேண்டிய தூரத்தை 40 ஆண்டுகள் போவதற்கு காரணம் என்ன? அவர்களுக்குள் இருக்கிற பக்குவமற்ற தன்மையை மாற்றி பக்குவமுள்ள மனதை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், இரக்கத்தையும் நீதியையும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் அவர்களை வழிநடத்தி சென்றார் என்பதை இன்றைக்கு இந்த பாரூக் நூல் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பியர்களே திருமுகம் 1:10 மிக அழகாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம், கடவுளின் மாட்சிக்காகவும் புகழ்ச்சிக்காகவும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நீதியின் செயல்களால் நிரப்பப்பட்டு கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு வாழுங்கள். கிறிஸ்துவின் நாளுக்கென்று குற்றமற்றவர்களாக நேர்மையோடு நீதியோடு வாழுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, ஒவ்வொருவரிடமும் கிறிஸ்து பிறப்பு வரத்தான் போகிறது, வந்து கொண்டுதான் இருக்கிறது, மாற்று கருத்து என்பதே இல்லை. ஆனால் அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடக்கூடிய நாம் வருடத்துக்கு வருடம், நாளுக்கு நாள், நிமிடத்துக்கு நிமிடம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். அந்த மாற்றம் என்பதுதான் உலகத்தில் மாறாதது என்கிற இயற்கை நியதி இருப்பதனாலோ என்னவோ தெரியவில்லை, நம்முடைய மனநிலையில் பலவிதமான மாற்றங்களை ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு இருக்கிற நிலையை காட்டிலும் நாளை தினம் ஒருபடி நீ மேலே ஏறி வந்தாய் என்று சொன்னால் என் ஆண்டவர் மகிழ்ச்சி கொள்வார் என்று அவரவர் தன்னுடைய ஆன்மாவையும் உள்ளத்தையும் அறிவையும் பார்த்து சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். சமநிலையை கடவுளுடைய மாட்சியை காண்பதற்கான ஒரே வழி. இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி தெளிவாக சொல்கிறது. நம்ம ஆலயங்கள்லாம் கூட பாடுவோம், என்ன பாட்டு? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை நேராகனும் கரடானவை சமமாகனும். எதற்காக? ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். ராஜா வருகிறார் ஆயத்தமாவோம், இயேசு வருகிறார் எதிர்கொண்டு செல்வோம். அவ்வளவுதான் இந்த பாடல் தான் இந்த இன்றைய நாளினுடைய மறையுடைய மையச்செய்தி. இணைச்சட்ட நூல் 16:19 இப்படி சொல்லுகிறது, நீதியை திரித்து விடாதே, ஒருதலைபட்சமாக செயல்படாதே, கையூட்டு வாங்காதே. இது நமக்கு ரொம்ப நெருக்கமாக வரும். இன்னைக்கு சமூகத்தினுடைய நீதி சீர்கட்டு போனதற்கு, ஏற்றத்தாழ்வுகள் அதிகரித்து போனதற்கு அரசியல் தலைவர்களை நாம் வந்து காரணம் சொல்கிறோம், பன்னாட்டு நிறுவனங்களை நாம் காரணம் சொல்கிறோம். உண்மைதான், அவர்கள் செய்வது தவறுதான், இல்லை என்று சொல்வதற்கல்ல. ஆனால் நம் நிலையிலும் நாம் நீதி தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம், நம் நிலையில் நாம் நீதி தவறக்கூடியவர்களாக இருக்கிறோம். என் உழைப்புக்கு நான் ஊதியம் வாங்குகிறேன், என் ஊதியத்திற்கு ஏற்ப நான் உழைக்கவில்லை என்று சொன்னால் நான் நீதியற்றவனாக இருக்கிறேன். நான் வாங்குகிற சம்பளத்துக்கு நான் உழைக்கலையா, நான் நீதியற்றவனாக இருக்கிறேன். எனக்காக ஒருவர் செய்கிற அன்பை, எனக்காக ஒருவர் செய்கிற தியாகத்திற்கு ஏற்றார் போல நான் நடக்கவில்லை என்று சொன்னால் நான் நீதியற்றவனாக இருக்கிறேன். நான் நீதியின் தேவனுக்கு சொந்தமானவன் அல்ல. இந்த ஒரு உணர்வை நாம் உள்வாங்கிக் கொள்ளணும். பெரிய அளவில் நடக்கிற காரியத்தை நம்ம பெருசாக வந்து புதக்கண்ணாடி வைத்து பார்க்கிறதை காட்டிலும் என் நிலையில் நான் நீதியோடு இருக்கிறேனா? ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி தான் எதிர்பார்க்கிறார். 10 தாளந்து கொடுத்தவன்ட்ட அதற்கு ஏற்றாப்புல பலன் எதிர்பார்க்கிறார். 5 தாளந்து கொடுத்தவன்ட்ட அதற்கேற்றார் போல எதிர்பார்க்கிறார். 1 தாளந்து கொடுத்தவர்கிட்ட அதுக்கேற்றார் போல எதிர்பார்க்கிறார். அதுபோலதான் ஒரு அரசியல் தலைவரிடம் அவர் எதிர்பார்க்கிற நீதி வேறு, ஒரு செல்வத்தில் நிலைத்திருக்கிறவனிடம் எதிர்பார்க்கிற நீதி என்பது வேறு, நம்மை போன்ற சாதாரண மக்களிடம் அவர் எதிர்பார்க்கிற நீதி என்பது வேறு. ஆனால் நீதியை எதிர்பார்க்கிறார், நீதியோடு இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கி நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் நிறைய நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே நேரத்தில் இந்த கொரோனா காலத்தில் இந்த தாய் தப்பங்க பிள்ளைங்களை வளர்க்குறதுக்கு ஏகப்பட்ட சிரமங்கள். ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்கிற பொழுது, அடுத்த நாள் எழுகிற பொழுது, என் பிள்ளையுடைய தேவைகளை நிறைவேற்ற என்னால் முடியுமா முடியாத என்கிற அங்கலாய்ப்போடு ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு செல்லக்கூடிய பெற்றோர்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்பேற்பட்ட ஒரு பாசமான தியாகம் நிறைந்த தாயினுடைய தந்தையினுடைய அன்பை புரியாமல் நான் விளையாட்டுத்தனமாக இருக்கிறோம், வாழ்க்கை குறித்த தெளிவில்லாமல் இருக்கிறோம், டேக் இட் ஃபார் கிராண்டட் போல ஏதோ நாட்களை கடத்திக்கிட்டு போவோம், படித்தா சரி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீதியற்ற பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீர்கள், நீதியற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அதே போல தான் நாம் ஒவ்வொரு காரியத்தையும் தனித்துவமாக எடுத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு சமூகத்தில் நாம் காணுகிற நீதியற்ற நிலையை நம்முடைய இல்லங்களிலும் பார்க்கிறோம். பல நேரங்களில் வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு. ஆனால் ஒரு சில நேரங்களில் சொல்ல வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, உள்ளத்தை குத்த வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். இந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அழகு என்ன அப்படின்னா யூனிட்டி. எல்லாரையும் இன்க்ளூசிவ் சொசைட்டி என்று சொல்வார்கள், எல்லாரையும் உள்ளிழுக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, பாரபட்சம் இல்லாத ஒரு சொசைட்டி. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு தான் இயேசு ஆண்டவர்த்தனுடைய சீடர்களை அழைக்கிற பொழுது கூட வெவ்வேறு தரப்பிலிருந்து அழைச்சிட்டு வந்தார். படித்தவனை உள்ளதுக்கி வைக்கிறார், படிக்காதனையும் கூட்டி வச்சுக்கிறார், பணக்காரனை வச்சுக்கிறார், இல்லாதவனை வச்சுக்கிறார், வயசானவரை தூக்கி உள்ள வைக்கிறார், வயது இளைஞராக இருக்கிற யோவானையும் உள்ள வைக்கிறார். இப்படி தன்னுடைய 12 பேரை தேர்ந்தெடுப்பதில் ஆண்டவர் இவ்வளவு வெரைட்டி காமிச்சதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இட் பிகம்ஸ் அன் இன்க்ளூசிவ் சொசைட்டி, எல்லாரையும் உள்ளடக்கிய, விளிம்புக்கு தள்ளப்பட்டவர்கள் என்கிற நிலை இல்லாமல் எல்லோரும் என்னுடைய அரசுக்கு சொந்தமானவர்கள் என்பதை காட்டும் பொருட்டு தான் ஆண்டவர் இந்த திருச்சபையை கட்டி எழுப்பினார். அந்த நோக்கத்தோடு தான் இறையாட்சியை பற்றி அவர் சொன்னார். இன்னைக்கு ஆனால் நம்ம திருச்சபையில் பார்க்கக்கூடிய அல்லது நம்ம பங்குகளில் சமூகத்தில் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு காரியமும் உண்மையிலே மனதிற்கு வேதனை. குறிப்பாக ஜாதியை தூக்கி பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, ஜாதியத்தை அடிப்படையாக வைத்து கொண்டு அதுதான் என்னமோ நம்முடைய வாழ்வினுடைய ஆதாரம் என்பது போல, அந்த ஜாதியின்கிற அந்த பட்டத்தை பெறுவதற்கு நாம் பல வருஷம் கஷ்டப்பட்டு படித்து வாங்கிய பட்டம் போல அதை நம்ம தூக்கிக்கிட்டே தெரியறோம் பாருங்களேன். இவ்வளோ பெரிய நீதியற்ற தன்மை ஆண்டவர் அதை பார்த்து சொல்கிறார். இதை தயவு செஞ்சு இந்த நாட்கள் நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். பங்குகளில் பங்கு தந்தையர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் சரி, மறை மாவட்டங்களில் ஆயர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கும் சரி, இதுதான் இன்றைக்கு அடிப்படையான ஒரு காரியமாக நான் பார்க்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு உனக்கு சாதி எதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒப்பில்லாத ஒரு செல்வம் எனக்கு சொந்தமான பிறகு ஒன்றுக்கு உதவாத அந்த ஜாதி எனக்கு எதுக்கு எனக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் அடிப்படையில் கேட்டு பார்க்கிறேன். அறியாத கடவுளை அறியாத நிலையில் இருக்கிற பொழுது நாம் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தோம். ஆனால் என் ஆன்மாவை தொட்டு பார்க்கிற என் ஆண்டவரை எனக்கு சொந்தம்னு வந்த பிறகு, அவர் என்னை எந்த நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய கரங்களில் நான் இருக்கிறேன். இன்றைக்கு தொடக்க பாடலில் கூட நான் பாடினேன், ஆண்டவரையின் புகலிடம், ஆண்டவரையின் அடைக்கலம், உன்னதரின் பாதுகாப்பில் நான் வாழ்கிறேன் என்று சொன்ன பிறகு, என் தூதர்களை கொண்டு நான் உன்னை காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நோடு இருக்கிற பொழுது ஒன்றத்திற்கு உதவாத அந்த ஜாதி எதற்கு? 4 காரியம் சாதிக்கிறதுக்குத்தான் இன்றைக்கி ஜாதின்ற பேரில் நம்மளை சுற்றி வராங்க. தயவு கூர்ந்து அந்த சாக்கடையிலிருந்து எழுந்திருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டோடைய பிள்ளையாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா, இல்லை நான் இப்படியே இருந்துட்டு போகிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக இருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் நீதியின் தேவன் கட்டாயம் அதை பார்த்து கொண்டே இருப்பார். உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், வேண்டாம் என்று சொல்வதில்லை, உண்மையான உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நம்மை தேடி வருகிற உறவுகள் இயேசுவின் நாமத்தில் வருகிறதா அல்லது இயேசுவின் சாயலை தாங்கி வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். ஆனால் ஜாதியை தூக்கி கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால், அதுதான் என்னுடைய உறவுக்கு அடித்தளம் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு விதத்தில் சொல்கிறேன், நீங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு துரோகிகளாக இருக்கிறீர்கள். நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிறோம் என்று சொன்னால், பார்க்கிற மனிதனை அவனுடைய ஜாதியினுடைய ஒரு சின்னமாக அல்லது ஜாதியினுடைய சாயலில் ஒருத்தனை பார்க்கிறோம் என்று சொன்னால், நாமெல்லாம் வாழ தகுதியற்றவர்கள். கிறிஸ்துவுக்கு வாழ தகுதியற்ற, இந்த உலகத்தில் வாழ தகுதியுள்ளவர்கள் தான் வாழலாம், ஆனால் கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் என்று நாம் சொல்லிக்கொள்ளவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அர்த்தமற்ற ஒன்றாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நீதியை காணக்கூடியவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கிற போது எல்லாரையும் தன்னை உருவிலும் சாயலும் தாங்க படைச்சாரு, எல்லாருக்கும் சமமான அன்பை கொடுத்து தானே படைத்தாரு. அதில் என்ன நமக்கு உயர்வு தாழ்வு? ஒன்றுமே இல்லை. அம்மான்று நம்ம சொல்கிறோம் இல்லையா, எந்த மொழியில் அம்மான்னு சொன்னாலும் அம்மா என்கிற வார்த்தைக்கு உணர்வு ஒன்று தான், வார்த்தை வேற வேற, அவ்வளோதான். தமிழில் ஒரு மாதிரி அம்மானு சொல்கிறோம், தெலுங்கில் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, இந்தியில் ஒரு மாதிரி சொல்லலாம், மொழிதான் வேறுபட்டிருக்கிறவோட உணர்வு ஒன்று தான். அதே போல தான், அதே போல தான் மனிதனாக பிறந்திருக்கிறாம எல்லாருமே கடவுளுடைய சாயல் முறிவிலும் இருக்கிற பொழுது, இந்த ஜாதி அழகை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருக்கிற, அழகை இந்த திருச்சபையில் வீசியிருக்கிற மிகப்பெரிய சோதனையின் கட்டம். இதை நாம் கடந்து வரலை அப்படின்னு சொன்னால், இதை நாம் கடந்து வரவில்லை என்று சொன்னால், கடவுளை நாம் தோற்கடித்து விடுகிறோம். யோசிச்சு பாருங்கள், என்னை படைச்சு இந்த நாள் வரை என்னை உருவாக்கி எனக்கு மூச்சு காற்றை கொடுத்து ஒவ்வொரு தினமும் அணுதினம் உணவு கொடுக்கிற என் ஆண்டவர் என்னை பார்த்து வேதனைப்படக்கூடிய விதத்தில் நடந்து கொள்கிறேன் என்று சொன்னால், நான் நீதியற்றவன். எனக்கு சுவாசிக்க காற்று கொடுக்கிற ஆண்டவர், எனக்கு உணவு கொடுக்கிற ஆண்டவர், இந்த இயற்கை கொடுத்த ஆண்டவருக்கு நான் உண்மையுள்ளவனாக நன்மையுள்ளவனாக குறைந்தபட்சம் நீதியோடு செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இது போன்ற சாக்கடைகளிலிருந்து நாம் எழுந்து வர தயவு கூர்ந்து முயற்சி செய்ய இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீதியின் தேவன் சொல்லுகிற ஒரு காரியம் நமக்கு இதுதான். எசையா புத்தகம் 28:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீதியை அளவுகோலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் நான் அமைப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த இறுதி வருகை அல்லது இரண்டாவது வருகை, அது எப்போது வரும் என்று தெரியவில்லை, அதை நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம், வரப்போகிறது எப்போது என்று தெரியவில்லை. அப்போது வருகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை நீதியை நூலாகவும் அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் கொண்டவராக வருவார். ஆம் அன்பு இறை பிள்ளைகளே, நமக்கு ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம யார்கிட்ட அந்த காரியத்தை எதிர்பார்க்கிறோமோ அவருக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறோம். அதான உண்மை. உங்களுக்கு வந்து ஒரு அலுவலகத்தில் ஒரு பணி நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அந்த அலுவலர்கிட்ட போய் அவருக்கு பிடிச்ச மாதிரி பேசி, நம்ம ஊரில் வந்து சோப்பு போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க, தடவி கொடுத்து வேலை வாங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலையெல்லாம் செய்கிறோம் இல்லையா. ஆண்டவர் அப்படிலாம் செய்ய நான் விரும்பலை, நீ ஆயிரு, நான் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகள் எப்படி வாழ கற்றுக்கோ, நீ என்னை தேடி வர வேண்டாம், நான் உன்னை தேடி வருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் தேடி வரும் தெய்வம். இந்த கிறிஸ்து பிறப்பு நமக்கு அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்து பிறப்பாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாம் நீதியின் பிள்ளைகளாக இருப்போம். சமூகத்தை பிரிக்கக்கூடிய ஜாதியத்திலிருந்து நாம் முதல்ல வெளிவருவோம். ஏற்றத்தாழ்வுகளை முன்னெடுக்கக்கூடிய பாரபட்சமான பார்வையிலிருந்து நாம் வெளிவருவோம். இந்த இரண்டையும் நாம் கடந்து ஆண்டவதை எதிர்நோக்குங்கள், அந்த எதிர்நோக்கு நமக்கு கைகூடும். கிறிஸ்து பிறப்பும் நமக்கு மகிமையான ஒன்றாக, நாம் எதிர்பார்க்கிற கிறிஸ்து பிறப்பாக நமக்கு அமையும் என்கிற நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த வழியில் ஜபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் துயராவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூயின் வல்லமையா இறை மகன் அவக்காய் மனிதரானார், கண்ணே மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறே. காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டா சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டா மூன்றாம் நாளில் உயிர்த்தே எழுந்தா தீரப்பின் மீதே வெற்றி கொண்டா விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றா உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன் திரு அவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் ஆ
நம்முடைய தேவைகளுக்காக ஒரு சில நிமிடங்கள் மௌனமாய் ஜெபிப்போம். தாய் திருச்சபைக்காக ஜெபிப்போம். பெருமழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற பாமர மக்களுடைய வாழ்வுக்காய் ஜெபிப்போம். கொரோனாவின் மூன்றாவது அலை அச்சத்தில் இருக்கிற நமக்கு இறைவனுடைய பேரிரக்கத்தினால் பேராபத்திலிருந்து நம்மை காக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நீதியின் தேவனாக வருகிறவர் நீதி அளிக்கப்படுகிற பொழுது ஜாதி என்ற பெயரிலும் மொழி என்கிற பெயரிலும் இனம் என்கிற பெயரிலும் அளிக்கப்படுகிற பொழுது ஆண்டவர் கோபம் கொள்கிறார். இந்த பிரிவினை சக்திகளை தூக்கி பிடிக்கக்கூடிய மக்களுடைய மனங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம் குடும்பங்களுக்காக பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நம்பிக்கையோடு நாங்கள் கேட்டிருக்கிற இந்த காரியங்களையெல்லாம் நீர்தாமே எங்களுக்கு தந்து எங்களை பலப்படுத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் உடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம்.
ஆமீன்.
அன்பு சகோதரமே, நாம் எல்லோருமாக சேர்ந்து இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த வழி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டுதல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகிறோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள் வீராக. எங்கள் ஆண்டவராகியும் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
ஆமே.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இது எங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்போடு கன்னித்தாயவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு தேடுவதையும் அக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறை பொருளை முன்னரே மகிழ்வோடு எதிர்நோக்கி இருக்க எமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது புகழை பாடுவதாவது.
படைகளின் கடவுள பாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா.
வானகத்தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதமாக்க உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாய் இவை அனைத்தும் எங்களுக்கு மாறுவனவாக.
அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி ததை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது. அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு பொருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்து இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு தரும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுன் என்று ஊழியம் புரிய தகுதியானவர்கள் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர்தாமே ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறை மாவட்ட ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திருகவை அன்பில் நிறைவேற செய்தளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர்கள் சகோதரிகளையும், இன்றைய நாள் பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து ஜபிக்கின்ற ஆன்மாக்களையும் ஒளிமிக்க உமது திருமன் ஏற்றுக்கொள்ளும். இந்த நாள் திருப்பலி கருத்துக்கள் ஒப்புக் கொடுத்து ஜபிக்கின்ற குடும்பங்கள், அவங்களுடைய குடும்பங்களுக்கு நீர் நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி, வர இருக்கின்ற நாட்களிலும் உம்முடைய பேர் இரக்கத்தினால் அவர்களை புடைசூழ காக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவர்களாய் இருந்த புனிதர்கள் அனைவரோடும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தி வரமுருள வேண்டுகிறோம்.
இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, பரிசுத்தாவி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமே
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்புமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் என் மீட்பராம் கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு சொன்னிறேன். எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகளை பாராமல் உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற உண்மையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்திட திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
இயேசு ஆண்டவர் தருகின்ற நிறைவான அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மே இரக்கமையும். பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் எதிர்நோக்கு மெய்ப்படும் பொருட்டு நீதியின் தேவனாய் நம் ஒவ்வொருவரையும் வாழ வைக்கின்ற அன்பு தேவன் இவரே. இந்த ஆண்டவரின் விருந்து கலைக்கப்பட்ட நாம் எல்லோரும் பெயர் பெற்றவர்கள்.
ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருளும் எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
எருசலேமே எழுந்திரு, உயர்ந்த இடத்தில் எழுந்து நில். உன் கடவுளிடமிருந்து உனக்கு வரும் மகிழ்ச்சியை எதிர்நோக்கி பார். ஆமாண்டவரே, நற்கருணை வடிவில் எங்களை உள்ளம் தேடி வந்தீர். வீழ்ந்து கிடக்கிற எங்களுடைய மனித இயல்பை தூக்கி நிறுத்தி உமக்காக உயர்ந்து நிற்க நீர் கொடுக்கிற அழைப்பை நாங்கள் ஏற்கிறோம். கிறிஸ்து பிறப்பை எதிர்நோக்கி இருக்கிற நாங்கள் எதிர்நோக்கி ஞாயிறை கொண்டாடும் இந்த நாளில் நீதியின் பிள்ளைகளாய் நாங்கள் வாழ விரும்புகிறோம். காரணம், நீர் நீதியின் தேவனாக இருக்கிறீர். அந்த நீதியின் ஆண்டவர் நமக்கு நிம்மதியை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த பாடலை சேர்ந்து பாடி துதிப்போம்.
வேண்டும். நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். நீதியின் தேவனே வர வேண்டும். நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். ஏழையின் ஆற்றலே நீ என்றோ அவர் தம் வீழ்ச்சி உன் கோவில் என்றோ நீதியின் தேவனே வர வேண்டும். நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும்.
ஆண்டவரே, நீதி மறுக்கப்பட்டவர்கள், சமூகத்தின் சமநிலையை உணர முடியாமல் ஓரங்கட்டப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்காக சொல்லிக்கிறோம். நீதியின் பார்வை எங்கள் மீது பட வேண்டும். இந்த சமூகத்தில் சமநிலை பரவ வேண்டும். எதிர்நோக்கி இருக்கிற இந்த கிறிஸ்தவ சமூகம் ஆண்டவருடைய பிறப்பை எல்லோருக்கும் சமமாய் பகிர்ந்து கொள்ள எங்கள் உள்ளத்தை தொட வேண்டுமாக சொல்லிக்கிறோம்.
உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோ உலகையும் வியர்வைகளால் நடக்கின்றோ. உறங்காமல் ஓயாமல் உழைக்கின்றோ உலகையும் வியர்வைகளால் நடக்கின்றோ. விளைகின்ற பொருளில் விலையேற்றிடுவார். விம்பி விம்பி அழுகின்றேன் பார்த்திடுவார். விளைகின்ற பொருளில் விலையேற்றிடுவார். விம்பி விம்பி அழுகின்றேன் பார்த்திடுவார். என் தெய்வமே இறைவா 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 தேவனே வர வேண்டும். நிம்மதி என் வாழ்வில் தர வேண்டும். நீ தேவனே வர வேண்டும்.
வானிலிருந்து இறங்கி வருகிற வல்லமையே, பேரிரக்கமே, பேரொளியே, எங்கள் நம்பிக்கையே, நங்கூரமே, இதனுடைய பிரசன்னத்தை இந்த நேரத்தில் உணர்ந்து பார்க்கிறோம் அப்பா. ஆலயத்தில் கூடி ஜெபிக்கிற எங்களுக்குள் வெளிப்பார்வைக்கு பலவிதமான நன்மைத்தனங்கள் இருந்தாலும் உள்ளூர எங்களுக்குள் நாங்கள் ஒரு சில வேறுபாடுகளை வளர்த்து வைத்திருக்கிறோம். நீ விரும்பாத அந்நிய சக்திகள் எங்களுக்குள் பல நேரங்களில் ஆட்கொள்ள நாங்கள் எங்களையே ஒப்படைத்திருக்கிறோம். மனிதனாய் பிறந்த நாங்கள் எல்லோரும் சமநிலையில் இருக்க நீர் சிலுவையில் எங்களை மீட்டுக் கொண்டே வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாமல், நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பினுடைய மகிமையை கண்டுகொள்ளாமல், ஆண்டவரே உடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினுடைய விலையை அறிந்து கொள்ளாமல், அற்ப சந்தோஷங்களுக்காக, அற்பமான ஒரு சில காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, சமூகத்தில் எங்களை உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சாராரை மட்டம் தட்டி வாழ்ந்திருக்கிறோம். அதை ஜாதியின் பெயரில், இனத்தின் பெயரில, மொழியின் பெயரில, பொருளாதாரத்தின் அடிப்படையில நாங்கள் செய்த தவறுகளை எல்லாம் இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தி இருக்கிறதே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
நன்றி.
இன்னும் அதை உணராமல் உடைய மீட்பை, நீ தந்த மீட்பை, உடைய பாடுகளை, உடைய சிலுவையை கொச்சைப்படுத்தக்கூடிய உள்ளங்களில் நீ நிறைவாய் இறங்க வேண்டுமா
சொல்லிக்கிறோம்.
இந்த திருச்சபையில் இருக்கிற இப்பேற்பட்ட அழுக்குகளை எல்லாம் ஆண்டவரே நீர்தாமே துடைக்க வேண்டும். அழகு நிறைந்த திருச்சபையாக, அன்பும் அமைதியும் இரக்கமும் வழிந்தோடுகின்ற திரு அவையாக, பங்கு தலங்களாக எங்களுடைய பங்கு தலங்களும் இந்த சமூகமும் மாற வேண்டும் ஆண்டவரே. உம்மால் மட்டுமே முடியும். உம்மை இல்லாமல் வேறொரு காரியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவராக இருக்கிற நீர் என்பதை எங்களுக்கு அவ்வப்போது சொல்லிக் கொடுக்கிற போதும் கூட நீர் தருகின்ற பாடங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிற மனிதர்களை நீ தொட வேண்டுமா சொல்லி
விரைவா
உம்மிடமிருந்த சமத்துவம், நீர் சொல்லிச் சென்ற சமூக நீதி எங்கள் உள்ளங்களிலும் எங்கள் பங்குகளிலும் இந்த சமூகங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உடைய திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக நோக்கி மன்றாடுகிறோம்.
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகிறோம். இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருளை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்கு உரியவற்றை மாற்றிக்கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியா நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் அன்னையின் பரிந்துரையிலும் வாழ சென்று வாருங்கள். வாழ்வின் பலி தொடர்கின்றது.
இறைவனுக்கு நன்றி. அமளியே வாழ்க, வாழ்க வாழிய
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாற்றியும் உண்டாத கடவது.
தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.